நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உணவு உற்பத்தியில் தண்ணீர் விடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். உணவு உற்பத்தி மட்டும் இல்லாமல் மற்ற பணப்பயிர்கள், ஏற்றுமதிக்கான பயிர்கள் இப்படி நிறைய உற்பத்தி செய்கிறோம். இப்போது வேளாண்மை உற்பத்தி அப்படிங்கிறது எவ்வளோ உற்பத்தி செய்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், அதாவது குவான்டிட்டியை மட்டும் பார்க்காம அதனுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கும் இன்றைக்கி நம்ம முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது தர நிர்ணயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த உற்பத்தி பொருள் இருந்தால் தான் அந்த பொருள்களை நம்ம ஏற்றுமதி செய்ய முடியுது. அதே மாதிரி நம்மளுடைய உபயோகத்துக்குமே நம்ம வந்து நல்ல தரமான பொருட்களை விளைவிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி நிறைய உழவர்கள் இயற்கை வேளாண்மை அப்படிங்கிற முறையில் பண்ணையிலேயே இயற்கையாக கிடைக்கிற பொருட்களை வச்சு வேளாண்மை உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சிகளை நிறைய இறங்கியிருக்காங்க. அந்த ஆர்கானிக் மெத்தடில் ப்ரொடியூஸ் பண்ணுற ஃபுட்டு தான் வந்து நமக்கு ஹெல்த்துக்கு நல்லது. நம்ம வந்து கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி பண்ணும்போது அது நிறைய கேடுகள், உடல்நல கேடுகளை விளைவிக்குது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அந்த விழிப்புணர்வு நிறைய பரவிட்டு இருக்கு. அதை ஒரு முக்கியமான கொள்கையாக எடுத்துக்கிட்டு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கிற விவசாயிகளும் இன்றைக்கி நிறைய ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அந்த மாதிரி ஒருத்தவங்களை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இவங்க வந்து நம்ம இங்கே கோவைப்புதூர்லேருந்து வந்திருக்காங்க, தனராஜ் அவங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இனி என்ன பண்ண போகிறாங்க எல்லாமே நம்ம அவங்கக்கிட்டே கேட்போம். வாங்க, வணக்கம் சார், உங்களை பற்றி சொல்லுங்கள் சார்.
நான் வந்து பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் பணியாற்றிட்டு ஓய்வு பெற்றுட்டேங்க. இப்போ கோவைப்புதூரில் வசிக்கிறேன். அடிப்படையாக நாங்கள்லாம் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவங்க தான். அதோட ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஏதாவது ஒரு ரிலாக்ஸேஷன் வேணுங்கிறதுக்காக ஒரு தோட்டத்தை வாங்கி அதை பராமரித்து இருக்கலாங்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். அது மாதிரி நான் வந்து 2006 ஒரு தென்னந்தோப்பு வாங்கியிருந்தேன். அது வந்து ஒரு 3 ஏக்கர் பூமி, பேரூருக்கு பக்கத்தில் இருக்குது. ஆரம்ப காலங்களில் நான் அக்ரி யூனிவர்சிட்டி அந்த மாதிரி பல்வேறு தொழில் நுணுக்கங்களில் உள்ளவங்களுடைய தொடர்புகளில் இந்த கெமிக்கல் ஃபார்மிங் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ரசாயன உரங்கள், அப்புறம் அதுக்கு வேற எடுத்து அதில் மருந்து கட்டுறது, இது மாதிரிப்பட்ட வேலைகள்லாம் செய்து பார்த்தேன். நிறைய லேபர் இன்வால்மெண்ட்டுகள்லாம் வந்தது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகள் பண்ணி பார்க்குறப்ப அதில் உள்ள செலவுக்கும் அதில் வர்ற வருமானத்துக்கும் நஷ்டம் வர்றது மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது ஒழிய பெரிய லாபகரமாக இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ இது ஏதோ தவறு நடக்குதேன்னு சொல்லிவிட்டு என் மனசில் ஒரு ஆழமாக ஒரு சிந்தனை வந்து பல்வேறு இடங்களில் அப்படி கொஞ்சம் அலைஞ்சேன். அந்த நேரத்தில் எனக்கு அந்த வனத்துறையினுடைய தொடர்போட மரம் வளர்ப்போர் சங்கம்னு ஒரு அமைப்பு கோயம்புத்தூரில் இயங்கிக்கிட்டு இருக்கு. தேவராஜன் ஒருத்தர் அதுக்கு தலைவராக இருந்து அதை நடத்திக்கிட்டு இருக்காரு. அது ஒவ்வொரு மாதமும் 6ஆம் தேதி எனக்கு வனத்துறை அலுவலகத்தில் அவங்களுடைய ஒப்புதலோடு ஒரு கூட்டம் நடக்கும். அந்த கூட்டத்துக்கு நான் போயிருந்தப்ப அதில் இந்த இயற்கை விவசாயம் இதுகளை பற்றிலாம் கொஞ்சம் தெரிகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதோட அந்த பசுமை விகடனும் மக்கள் டிவியும் இதுக்கு கொஞ்சம் உறுதுணையாக இருந்த அந்த நிகழ்ச்சிகள் இதுகள்லாம் பார்த்ததுக்கு பிறகு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்வம் ஏற்பட்டு ஏறத்தாழ தமிழ்நாடு முழுவதுமே பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தேன். கேரளா, கர்நாடகா மாதிரி இடங்கள்ல எல்லாம் கூட சில பண்ணைகளை எல்லாம் போய் பார்த்தேன். அப்போ அதுலேருந்து சில டிப்ஸ் எனக்கு கிடச்சிது. அதையெல்லாம் பயன்படுத்தி அப்போ இந்த கெமிக்கல் முறையிலிருந்து விடுபட்டு இந்த ஆர்கானிக் வந்தால் தான் விவசாயிகள்லேருந்து கொஞ்சம் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இந்த முயற்சிக்கு வந்தேன். அந்த அடிப்படையில் இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா, கெமிக்கல் ஃபார்மிங் ஒருத்தருங்க பண்ணாங்கன்னா அதில் ஒரு 100 ரூபாய் லாபம் வருதுன்னா ஒரு 75 ரூபாய் வந்து உரச்செலவுக்கும் பூச்சி மருந்துக்கும் கூலிக்கும் வாடகைக்கும் இதுகளுக்கே செலவாயிடும். ஒரு 25 ரூபா விவசாயிக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங்கில் ஒரு 100 ரூபா அதுலேருந்து வருமானம் கிடைச்சதுன்னா 25 ரூபா தான் செலவு வரும், ஒரு 75 ரூபா விவசாயிக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத அனுபவபூர்வமாக இப்போ நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதனால தான் நான் ஆர்கானிக்ங்கிறதுக்கே வந்தேன்.
நல்லா சுவைப்பட சொன்னீங்க சார். அதாவது இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணும்போது கிடைக்கிற அந்த 100 ரூபா அப்படிங்கிறதுல நமக்கு செலவு அப்படிங்கிறது 25 ரூபா தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு தென்னந்தோப்பு வாங்கி பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறதா சொன்னீங்க, அந்த தோப்பை பற்றி சொல்லுங்கள் சார். அதில் வந்து நீங்கள் வாங்கும்போது எத்தனை ஆண்டுகள் வயதுடைய மரங்கள் இருந்தது, நீங்கள் வந்து அந்த தோட்டத்தை முன்னாடி எப்படி பராமரிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ எப்படி பராமரிக்கிறீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
அந்த தென்னை மரங்கள் அதிர்ஷ்டவசமாக ஒரு 25 வருஷம் ஆன மரங்கள் உள்ள தோட்டம், அதனால் எனக்கு வந்து அதை மேலே எடுத்துக்கிட்டு வர்றது அவ்வளோ ஒன்றும் பெரிய கஷ்டமாக இல்லை. அதுக்கு பிறகு அதில் இடையில பாக்கு மரங்கள் கொஞ்சம் இருந்தது, அப்புறம் காஃபி செடிகள் கொஞ்சம் இருந்தது. இதில் எனக்கு கொஞ்சம் இந்த பாக்கு மரங்கள் மேலே ஒரு நெருடல் இருந்தது. நாம் வந்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு சீரழிவை உண்டு பண்ணுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது, அதுலேருந்து ஒரு வருமானம் வந்தாலும் அது சரியல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்பட்டதுனால அந்த பாக்கு மரத்தை எல்லாத்தையும் வெட்டி இயற்கை முறையில் வரணுங்கிறதுக்காகவே அதை மண்ணில் போட்டு மண்ணை தோண்டி மூடி அதை மண்ணோட மண்ணாக்கி விட்டேன். அதுக்கு பிறகு அந்த மண்ணினுடைய தன்மையே கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிது. அப்போ தான் அந்த ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கைக்கு மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. இப்போ அதில் அதுக்கு பதிலாக உள்ளே வந்து மாமரங்கள், வாழை மரங்கள், பலாமரங்கள் இது மாதிரி எனக்கு வந்து என்னென்னா இந்த சிறு விவசாயங்கள்லாம் பண்ணுவதற்கு நிறைய லேபர் இன்வால்மெண்ட்டு. இந்த 65 வயசில் என்னால் அந்த அளவுக்கு இதுகள்லாம் மெயின்டைன் பண்ண முடியாதுங்கிறதுக்காக கொஞ்சம் மரப்பயிர்களாக எடுத்துக்கிட்டு வரலாம், சில மூலிகை செடிகளை மரங்களை கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு மூலிகை மரங்கள், உதாரணமாக சந்தன மரம், செம்மரம்னு இப்போ நிறைய பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய மரங்கள், அப்புறம் உத்திராட்ச மரம், வில்வ மரம், இது மாதிரி பல்வேறு மூலிகை மரங்கள்லாம் உள்ளே கொண்டு வந்திருக்கோம். வியாபார ரீதியாக எடுத்துகிட்டு வரல. அதே மாதிரி சாத்துக்குடி, ஆரஞ்சு, எலுமிச்சை, என்னென்ன மரங்கள் உண்டோ, அதாவது அந்த தோட்டத்துக்கு உள்ளே வந்த பப்பாளி, இவையெல்லாம் நிறைய அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. வியாபார ரீதியாக அதையெல்லாம் நாங்கள் நினைக்கல. வியாபார ரீதியாக அதில் வந்து தென்னை மட்டும்தான் கிடைக்கும், மீதி வந்து பலா, வாழை, இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் அது பலனுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா அதுலேருந்து எனக்கு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குங்க.
இப்போ இந்த தென்னந்தோப்புக்குள்ளே பலாமரங்கள், மாமரங்கள் எல்லாமே வச்சுருக்கதா சொல்கிறீங்க. இப்போ வாழை அப்படிங்கும்போது தென்னை மரம் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த 25 அடி இடைவெளியில் நட்டிருப்பாங்க. வாழைக்கும் உங்களுக்கு இடையில வைக்கிறதுக்கு ஓரளவுக்கு இடம் இருக்கும். இப்போ இந்த பலாமரம், மாமரம் இதுக்கெல்லாம் அதிகப்படியான இடம் வேணும் இல்லைங்களா? நீங்கள் வந்து எப்படி அந்த இடைவெளி போதுமா, நீங்கள் கொடுத்துருக்குற இடைவெளி, என்ன ரகங்கள், அது எவ்வளோ காலத்தில் உங்களுக்கு பலன் தரும், அதை பற்றின விவரங்கள்லாம் சொல்லுங்களேன்.
இதில் பலாமரங்கள் வர்றப்ப பெரிய மரங்களாக இருக்குங்கிற நம்பிக்கை தான். இப்போ அதில் வந்து பாலூர் 1 ஒரு ரகம், கடலூர் பக்கத்தில் நம்ம விவசாய பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அந்த நாற்றுகள் வாங்கிட்டு வந்து வச்சேன். அது பெரிய அளவுக்கு உயரம் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் 2 போகம் வருஷத்தில் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில் நான் ப்ராக்டிக்கலாக கர்நாடகாவில் சில இடங்களில் போய் பார்த்தேன், கேரளாவில் சில இடங்களில் போய் பார்த்தேன். அங்கே வந்து தென்னந்தோப்புகளுக்கு உள்ள பலாமரங்கள் நட்டிருக்காங்க, அதில் மிளகு செடிகளை ஏற்றி விட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு அடர்ந்த காடுகளுக்கு உள்ளே நம்ம இருக்கிறது மாதிரி ஒரு சூழல் தான் இருக்குது. குறிப்பாக பார்த்தோம்னு சொன்னோம்னா வெளியில் இருக்க டெம்பரேச்சருக்கும் உள்ளே இருக்க டெம்பரேச்சருக்குமே நல்ல வித்தியாசம் இருக்கிறத பார்க்குறேன். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாகணுங்கிறக்காக தான் நான் வந்து மனசில் கனவு கண்டுக்கிட்டு இருந்தேன். அது நடக்குங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க.
இப்போ இந்த தென்னை மரங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி வளரக்கூடிய மரங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்து நட்டிருக்கீங்க இல்லைங்களா? இப்போ இந்த இடைவெளியில் கிடைக்கக்கூடிய வெயில், அதாவது அந்த சூரிய ஒளி, பலாமரங்களுக்கும் மாமரங்களுக்கும் போதுமானதாக இருக்குங்களா?
பலாமரத்துக்கு மிளகு இவங்களுக்கெல்லாம் நிழல் இருந்தாலே போதுங்க, அதிகமான டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது. அதுக்கு இந்த இடைவெளியும் பெரிய அளவுக்கு தேவையில்லை. இப்போதைக்கு விவசாய பல்கலைக்கழகத்தில் அடர் நடவுங்கிற ஒரு டெக்னாலஜியை இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை நடைமுறையில் சில இடங்களில் போய் பார்த்தேன். உண்மையிலேயே அது அடர் நடவு முறைகள் வந்து நல்லாவே வளருதுங்க. அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை, நிச்சயமாக வருங்கிற நம்பிக்கை இருக்குங்க.
சரிங்க, இப்போ வந்து நீங்கள் இந்த பாக்கு மரங்கள்லாம் வெட்டி மண்ணில் போட்டு அது மக்குனதுக்கப்புறம் அந்த மண்ணுடைய தன்மை மாறியிருக்கு, அதை கண்கூட பார்க்க முடியுதுன்னு சொன்னீங்க. மற்ற பலாமா, வாழை இந்த மாதிரி பயிர்கள்லாம் நட்டுட்டதுக்கப்புறம் எப்படி அந்த நிலத்தை நீங்கள் பராமரிச்சுட்டு இருக்கீங்க? என்ன உரங்கள் கொடுக்குறீங்க? வேறு ஏதாவது மண்ணை வளப்படுத்தக்கூடிய முயற்சிகள் ஏதாவது பண்ணுறீங்களா?
ஆக்சுவலாக நிறைய பேர் நினைப்பாங்க தென்னைக்கு நிறைய தண்ணி வேணும் அப்படின்னு நினைப்பாங்க, வாரத்துக்கு ஒரு தண்ணியாவது பாய்ச்சுவாங்க. நிறைய பேர் நம்ப மாட்டாங்க, இப்போ நான் மாதத்துக்கு ஒரு தண்ணி தான் தென்னை மரத்துக்கு பாய்ச்சிறோம், தென்னந்தோப்பில் பாய்ச்சறது மாதத்துக்கு ஒரு முறை தண்ணி பாய்ச்சிறோம், வருஷத்துக்கு 10 முறை தான் அதில் தண்ணி பாய்ச்சிறோம். அது வந்து எப்படின்னா ஃபுல் இரிகேஷன் கிடையாது, ரெண்டு தென்னை மரங்களுக்கு இடையில ஒரு பெரிய ட்ரெஞ்ச் மாதிரி வெட்டி அதை பாம்பு மாதிரி அப்படி வளைஞ்சு வளைஞ்சு போயிட்டுருக்கோம். அந்த வாய்க்கால் வழியே தான் தண்ணி போகும், வேறு எங்கேயுமே தண்ணி போகாது. அந்த வாய்க்காலுடைய ரெண்டு ஓரங்களில், அந்த வாய்க்கால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி அகலம் இருக்கும், அந்த 3 அடி அகலத்தில் ரெண்டு ஓரங்கள்லையும் வாழையை நட்டிருக்கோம். ரெண்டு தென்னை மரங்களுக்கு நடுவில் பலா மரங்களை நட்டிருக்கோம். அந்த பலா மரங்களுக்கு வந்து இந்த ட்ரிப்பை போட்டு, அந்த வாழைக்கு கொஞ்சம் ட்ரிப்பும் போட்டிருக்கோம். அந்த ட்ரெஞ்சில் ஃப்ளட்டிங் இரிகேஷனும் பண்ணுவோம். இந்த ட்ரிப்பிலேருந்து ஒரு சிறு பாயிண்ட்டு கொடுத்து அந்த பலா மரங்களுக்கு ஒரே ஒரு ட்ரிப்பரை அதில் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த ட்ரிப்பில் வந்து நாங்கள் மிஞ்சி போனால் ஒரு 4 நாளைக்கு ஒருக்கா 5 நாளைக்கு ஒருக்கா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ரிப்பில் அந்த வாழைக்காகவும் அந்த பலா மரங்களுக்காகவும் தண்ணி கொடுப்போம். மீதி இந்த ட்ரெஞ்சில் ஓடுற தண்ணியே அதுக இழுத்து வருவதற்கு போதுமானதாக இருக்குது. நல்ல தண்ணி செலவு வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 25% போதுமானதாக இருக்குது. பெரிய அளவுக்கு தண்ணி சிக்கனமாக இருக்கும், மின்சார சிக்கனமாக இருக்கும், இலவச மின்சாரம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக அதை அதிகமாக பயன்படுத்துங்கிற தேவையும் இல்லை, நிலத்தடி நீரையும் நாம் வேஸ்ட் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, இதுவே போதுமானதாக இருக்குது. அனுபவபூர்வமாக எங்களுடைய தென்னை மரத்தில் வந்து காய்ப்புகள்லாம் குறையவே இல்லை, நல்லாவே இருக்குங்க.
தண்ணினுடைய பயன்பாடு பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க சார். வாழைக்கும் பலாவுக்கும் தேவையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ட்ரிப்பில் நீங்கள் கொடுக்குறீங்க 4 நாளைக்கு 1 தடவை, மற்றபடி நீங்கள் அந்த ட்ரெஞ்சில் கொடுக்குற அந்த தண்ணியை எல்லா மரங்களுக்கும் போதும். சரிங்க, இப்போது தண்ணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க. மற்றபடி உரங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் பண்ணும்போது வெளியிலேருந்து நமக்கு செயற்கை உரங்கள் எதுவுமே கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிறது அதில் இருக்கிற குறிக்கோள் இல்லைங்களா? அப்போ அந்த நிலத்தினுடைய தன்மை, பயிர்களுக்கு ஊட்டச்சத்து வேணும் இல்லைங்களா, அதுக்கு என்ன பண்ணுவீங்க?
இதுக்கு தாங்க எங்களை பாலேக்கர் வந்து காப்பாற்றியிருக்காரு, நம்மாழ்வார் ஐயா வந்து காப்பாற்றியிருக்காங்க. இவங்களுக்காக தான் உண்மையில் நான் நன்றி சொல்லணும். நான் ஜீவாமிர்தங்கிறத ஒன்று கலந்து இந்த பாசனம் இந்த ட்ரெஞ்சில் விடுறோம். அது வந்து மிக மிக குறைவான செலவு தான், வேறு ஒன்றும் எந்த செலவுகளும் அதில் கிடையாது. அப்புறம் வருஷத்துக்கு நான் ஒரு 10 மூட்டை வேப்ப முன்னாக்கு வாங்கி வச்சுருப்பேன். அதோட மூலிகை கரைசல் ரெடி பண்ணி 1 மூட்டை வேப்ப முன்னாக்கையும் கலந்து அது ஒரு 1000 லிட்டர் கொண்ட ஒரு தொட்டியில் அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டே இருக்கும். அதையும் நான் வந்து ரொம்ப சிரமப்பட்டுலாம் செய்கிறதில்லை, அங்கே தோட்டத்தில் இருக்கக்கூடிய மூலிகை இலைகளையே உள்ள புடிங்கி போட்டு எல்லாம் ஒன்றா மாதக்கணக்கில் ஊற விட்டுருவோம். அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு 1/2 இன்ச் தண்ணி உள்ளே போகும். ட்ரிப் இரிகேஷனில் உள்ளே கொடுக்க முடியாது, ஃப்ளட்டிங் இரிகேஷனில் இது ரெண்டும் கலந்து இந்த ட்ரெஞ்ச் வெளியே போகிறதுல ஒரு போர்ஷனில் 1 மாதத்துக்கு வந்து ஜீவாமிர்தம் விடுவோம், அடுத்த மாதத்துக்கு வந்து மூலிகை கரைசல் விடுவோம். இதை தவிர வேறு எதுவுமே அதில் உரமும் போடுறதில்ல, பூச்சி மருந்தும் போடுறதில்ல. எங்கள் மரங்கள் நிச்சயமாக நிறைய மற்ற பக்கத்தில் இருக்க மரங்கள்லாம் வந்து வெளுப்படிச்சிருக்கும், மஞ்சள் நோய் வந்திருக்கும், இதில் நோயும் வர்றதில்லை, ஒன்றும் வர்றதில்லை, எல்லாமே நல்லா இருக்குது. அப்புறம் இயற்கையான கட்டுப்பாடுகள் உள்ள சில பூச்சி வெரைட்டிகள்லாம் கொஞ்சம் இருக்குது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் அங்கங்கே நாங்கள் போட்டு விட்டுருக்கோம், அதனால அது கண்ட்ரோல் ஆகிறதுங்க, வேறு ஒன்றும் பிரச்சனை வர்றதில்லைங்க.
இப்போ இந்த ஜீவாமிர்தம் அப்படின்னு சொல்கிறீங்க இல்லைங்களா, அது என்னது, அது நீங்களே தயாரிச்சுக்குவீங்களா இல்லை அது வெளியில் வாங்குவீங்களா, அதை பற்றி சொல்லுங்கள்.
ஜீவாமிர்தம் தயார் பண்ணுவது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லைங்க, அதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது 10 கிலோ சாணம், 10 கிலோ கோமயம், அதாவது நாட்டு மாட்டினுடைய சாணம் கோமயம், ப்ளஸ் 1 கிலோ வெல்லம், பயர் மாவு 1 கிலோ, இது எல்லாத்தையும் கலந்து எந்த நிலத்தில் நம்ம பாய்ச்ச போகிறோமோ அந்த நிலத்திலேருந்து ஒரு கைப்பிடி மண், இதை எல்லாத்தையும் கலந்து வச்சோம்னா 2 நாளில் இது வந்து தயாராகிடுங்க. நான் வந்து ஒரு 1000 லிட்டரு கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தொட்டி ரெடி பண்ணியிருக்கேன் ஜீவாமிர்தத்துக்கு, ஒரு 1000 லிட்டரு பிடிக்கக்கூடிய மூலிகை கரைசலுக்காக ஒரு தொட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த அளவுக்கு ப்ரொபஷனேட்டாக அந்த கலவைகள்லாம் உள்ளே போட்டு கலந்து விட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பாசனோட 3 ஏக்கர் பூமிக்கும் 1000 லிட்டருங்கிறது கணக்கு வழக்கில்லாத அளவுக்கு அது அளவுங்க, அது அவ்வளவு தேவையே இல்லை. ஒரு 600 லிட்டரு யூஸ் பண்ணாலே போதும், நான் 1000 லிட்டரை இதுலேருந்து கலந்து விட்டுக்கிட்டு இருக்கோம், அதனால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குங்க.
இப்போ இந்த ஜீவாமிர்தம் 2 நாளில் தயாராகிடும் அப்படின்னு சொன்னீங்க, இது எப்படிங்க முன்னாடியே தயாரித்து வச்சுருப்பீங்களா, எவ்வளோ நாளைக்கு இதை வந்து நம்ம பாதுகாத்து வச்சுருக்கலாங்க?
ஜீவாமிர்தத்தை பொறுத்த மட்டும் ஒரு தடவை நம்ம ரெடி பண்ணோம்னா அது 2 நாளில் ரெடி ஆகிடுங்க. இந்த கலவையை நம்ம ரெடி பண்ணோம்னா 48 மணி நேரத்தில் ஜீவாமிர்தம் ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ளட்டிங் இரிகேஷனுக்கு எங்கள் இதுக்கு பாய்ச்சறதுக்கு அதிகபட்சம் டே நைட்டு 2 நாளைக்குள்ளே முழுமையாகவே பாஞ்சிருங்க அந்த என்டையர் ஃபீல்டு. அந்த 2 நாளைக்கும் இந்த இது போகிறப்ப வேலை முடிஞ்சிருது. அதுக்கு பிறகு அடுத்த மாதம்தான் வேலை. அது வரைக்கும் நம்ம வந்து ஜாலியாக தோட்டத்துக்கு போயிட்டு வரலாம், வேறு ஒன்றும் வேலையும் செய்ய வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம். அடுத்த மாதத்தில் இந்த மூலிகை கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து அதை எடுத்து விட்டோம்னு சொன்னால் அதுவும் 2 நாள் ஓடும். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லாமல் அது வாட்டு ஸ்மூத்தாக ஓடுங்க. உண்மையிலேயே ஓய்வு காலத்தில் எவ்வளவு ரிலாக்ஸ்டாக இருக்கணுமோ, இந்த இதுவே ரசாயன விவசாயம்னா 24 மணி நேரம் ஒன்று அதை பற்றிய சிந்தனையிலே இருக்கணும். இதில் ஒரு சிந்தனையும் வேண்டாம். நமக்கு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா உள்ளே போய் அப்படி சுற்றி பார்த்துட்டு அப்படி வேடிக்கை பார்த்துட்டு வந்தோம்னாலே விவசாயம் நடந்துருங்க. அதுதான் இதனுடைய முக்கியமான பஞ்ச் பாயிண்ட்டுங்க.
இந்த மூலிகை கரைசலில் என்னென்ன இலைகள்லாம் நீங்கள் போடுவீங்க, அந்த தாவரங்கள்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்குதுங்களா?
மூலிகை கரைசலை பொறுத்த மட்டும் ரொம்ப சின்சியராக பண்ணணுங்கிற மெத்தடில் நான் பண்ணலைங்க. ஏன்னாலாம் அதை ஒவ்வொரு தடவையும் அதை புதுசு புதுசாக போடுறப்ப அதுக்கு ஓவர் ஸ்ட்ரெயின் வருதுங்க. அதனால் நான் அதை செய்யலை. அதுக்கு பதிலாக குறிப்பாக ஒடிச்சா பால் வரணும், அப்புறம் நுகர்ந்து பார்த்தா ஒரு பேட் ஸ்மெல் வரணும், அப்புறம் சாப்பிட்டு பார்த்தா ஒரு கசப்பு தன்மை இருக்கணும் அல்லது ஒரு கஷ்டமாக இருக்கணும். இது மாதிரி தான் அதுக்கு ஃபண்டமெண்டல். உதாரணமாக பார்த்திங்கன்னா எருக்கலை, துத்தியலை, வேப்பலை, புங்கையலை, பப்பாளி இலை, இது மாதிரி நிறைய இலைகள் வந்து ஆடாதொடைய இலை, இது மாதிரி இது எதுவுமே வெளியில் போக வேண்டாங்க. நம்ம தோட்டத்திலே எல்லாம் சுற்றி சுற்றி இருக்குங்க, உள்ளே இருக்குங்க. இதையெல்லாம் நம்ம அழிச்சிடக்கூடாதுங்க. எங்கங்கே நம்ம அதை உருவாக்கியே வச்சுக்கணுங்க. ஊமத்த இலை இதுகெல்லாமே தோட்டத்தில் வச்சுக்கணும். இது எந்த இலையும் முடிஞ்ச அளவுக்கு எப்பப்போ அதாவது வளர்ந்து வருதோ அதை தான் அறுத்து இந்த தொட்டியில் உள்ளே போட்டுட்டு ஒரு மூட்டை வேப்ப முன்னாக்கையும் உள்ளே கலந்துட்டு ஒரு 200 லிட்டர் கோமயத்தையும் உள்ளே ஊற்றி கம்ப்ளீட்டாக போட்டு வச்சிட்டோம்னா அது வாட்டுக்கு ஊறிக்கிட்டே கிடக்குங்க. மாதம் மாதம் ஒரு மூட்டை வேப்ப முன்னாக்கு மட்டும் ஆட் பண்ணணும். எப்பப்போ உங்களுக்கு அந்த இலை தலைகள் நிறைய வளர்ந்து வருதோ அப்பப்போ அதையெல்லாம் அறுத்தறுத்து உள்ளே போடணுங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இது வாட்டுக்கு அது ஒரு பக்கம் உள்ளே போட்டுக்கிட்டே இருப்போம், இன்னொரு பக்கத்தில் போயிட்டே இருக்குங்க. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்த்தா ஒவ்வொரு தடவையும் இதை க்ளீன் பண்ணணும். அதெல்லாம் சாத்தியமாக இருக்காது. நடைமுறையில் வந்து நிறைய லேபர் நிறைய ஸ்ட்ரெயின் இருக்குங்கிறதுக்காக நான் அதையெல்லாம் செய்கிறது இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ட்ரெயின் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவோம். குறைந்தபட்சம் ஒரு 7-8 மாதங்களுக்கு ஒரு முறை அதை க்ளீன் பண்ணுவோம். டோட்டலாக அந்த தொட்டியை எம்டி பண்ணிவிட்டு புது ஸ்டாக் போடுவோம். அது வரைக்கும் அதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுங்க. ஆனால் ஜீவாமிர்தம் மட்டும் புதுசு புதுசாக ரெடி பண்ணுறதுங்க.
தென்னை தோப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இயற்கை விவசாயம் அப்படின்னு பண்ணுறவங்கெல்லாம் அந்த மட்டைகள்லாம் வந்து எடுத்து அப்புறப்படுத்துறது கிடையாது, அப்படியே விழுந்து அங்கேயே மக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுடைய அனுபவத்தில் எப்படிங்க?
இந்த மட்டை தாங்க அந்த தென்னந்தோப்பினுடைய ஆதாரமே. இந்த ஒரு பிட்டு அதாவது நம்மளுடைய தோப்புலேருந்து தேங்காயை தவிர மீது எந்த கழிவுகளையுமே நம்ம வந்து அப்புறப்படுத்தக்கூடாது. நம்ம இந்த ட்ரெஞ்சு வெட்டி இருக்கிறதுடைய நோக்கமே அதுக்காக தான். இந்த மட்டைகள் அதில் உள்ள களைகள் அது இது எல்லாத்தையும் எவ்வளோ தூரம் வளர்ந்து வருதோ அதுகளையெல்லாம் வெட்டி வெட்டி அது உள்ளே போட்டுக்கிட்டே இருக்கணுங்க. அது உள்ளே போட்டோம்னா அது குறைந்தது மக்கிறதுக்கு முதல்லலாம் அதை வந்து வெட்டி போட்டு பார்த்தோம். அப்புறமா வந்து ஒரு டிராக்டரில் பவுடர் ஆக்கி போடலாம்லாம் சொன்னாங்க. இது எல்லாம் வந்து அதுக்குள்ள வாடகைக்கும் அதுக்கு உள்ளதுக்கும் தான் சரியாக வந்துச்சுங்க. இதுக்கெல்லாம் சரியாக வராதுங்கிற ஒரு இதில் இது பண்ணிட்டு இந்த மட்டைகளையெல்லாம் முழுசு முழுசாக அந்த ட்ரெஞ்சில் அது 3 அடி அகலம் ஒரு 3 அடி ஆழம்ங்க. அது எப்படி தூக்கி போட்டாலும் உள்ளே போயிடுங்க அதில். அதனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இல்லை. நிறைய பேருக்கு என்னென்னா இந்த மட்டைகளும் செத்தைகளும் இங்கே கிடந்தால் ஐயோ பாம்பு வருமேங்கிற பயம் நிச்சயமாக எல்லாருக்கும் வரும். இந்த பாம்பை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு டெக்னாலஜி அனுபவபூர்வமாக வந்து நாங்கள் பண்ணோம்ங்க, அது சக்ஸஸாக இருக்குங்க. பாம்புகளுடைய நடமாட்டம் வந்து எங்களுடைய தோட்டத்தில் மிக குறைவாக இருக்குங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து என்னென்னா பாம்புகள் வரும், ஆனால் அங்கே தங்குவதற்கான சூழ்நிலை இருக்காதுங்க. உதாரணமாக இது பார்த்திங்கன்னா ஒரு சாக்கடை ஓடிக்கிட்டு இருக்க இடத்துல நம்ம ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறதுக்கு நமக்கு சங்கடமாக இருக்கும் பார்த்திங்களா. அதே மாதிரியே இந்த இயற்கை விவசாய பூமியில் இந்த பாம்புகள்லாம் வந்துச்சுன்னா அங்கே தொடர்ந்து தங்குவதற்கு அதுக்கு ஒரு கஷ்டமாயிடுங்க. வரும், வந்தால் ஓடி போயிடுங்க. ஏன்னா அங்கே அது இருக்க முடியாது. அதுக்காக ஒரு சில டெக்னாலஜியை நாங்கள் இயற்கை முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அது என்னென்னங்கன்னா இருக்கவே இருக்கு, அக்னியாஸ்திரம்னு சொல்லிட்டு ஒரு டெக்னாலஜிங்க. அது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், போயில இது எல்லாத்தையும் முடிந்த அளவுக்கு ஏதாவது இதில் அரைச்சி மாட்டுக்கோமயத்தோடு கலந்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை, இது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான மெட்டீரியலுங்கிறதுனால 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மூலிகை கரைசல் விடுறது மாதிரி கொஞ்சம் கலந்து விட்டோம்னு சொல்லி சொன்னோம்னா பாம்பு அது இதுகள்லாம் உள்ளே தங்குவதற்கு அதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க, தங்காதுங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா எலிகள் கூட இந்த இதை விட்டு 2 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே செத்து வர்றதை நான் கண்ணால் பார்த்துருக்கேங்க. இதுக்கடையில் இன்னொரு டெக்னாலஜி ஒன்று நடைமுறைப்படுத்தி பார்த்தேன், அதுவும் நல்ல ரிசல்ட் வந்திருக்குங்க. வெங்காயம் வந்து சில சமயங்களில் 8 ரூபா 10 ரூபாய்க்கு ஒரு கிலோ வந்துடும்ங்க. அந்த நேரங்களில் ஒரு 40-50 கிலோ வெங்காயத்தை வாங்கி அதை வந்து வேக வச்சு, நல்லா கல்லட வேக வச்சு அதில் மாட்டு கோமயத்தையும் கலந்து அதை வந்து நீங்கள் இந்த ஃப்ளட்டிங் இரிகேஷனில் கலந்து நீங்கள் விட்டிங்கன்னு சொல்லி சொன்னோம்னா அதுவும் இந்த பாம்பு இதுகளையெல்லாம் கட்டுப்படுத்து, நோய்களையெல்லாம் கட்டுப்படுத்துது, இதுகளையெல்லாம் அதை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ண முடியுறதுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையும் செத்தையுமா இருக்கும், ஆனால் தைரியமாக எங்கே வேணாலும் நம்ம நடக்கலாம்ங்க, ஒன்றும் பயமே இல்லை. ஏனால்னா அப்படியே அது வந்தாலும் நம்மளுடைய சத்தம் கேட்டவுடனே ஓடி போயிருங்க, இங்கே நிற்காது. இது வரைக்கும் இந்த 1-3 வருஷத்தில் 1 பாம்பை கூட என்னுடைய கண்ணால் நான் எங்களுடைய தோட்டத்தில் பார்த்ததே கிடையாதுங்க. இது மாதிரி சொன்னால் பல பேர் நம்பவும் மாட்டேங்கிறாங்க. அதான் நடைமுறையில் இதாங்க நடக்கிறது.
சரிங்க, நிலவளத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் பின்பற்றுகிற முறைகள் எல்லாமே நல்லா சொன்னீங்க. இப்போது நமக்கு இது எல்லாத்தையும் கூட முக்கியமாக வந்து நமக்கு மகசூல் எந்த அளவுக்கு கிடைக்குது, அதோட தரம் எப்படி இருக்குது, இது ரெண்டும் முக்கியம் இல்லைங்களா? அது எப்படி இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள்.
உண்மையிலே இது இதுக்காகத்தான் விவசாயம் பண்ணுறாங்க. விவசாயிகள் வந்து அதனுடைய தரம் இருக்குதோ இல்லையோ, வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறதுக்காகத்தாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து நான் வந்து ரசாயன விவசாயத்திலிருந்து இயற்கை விவசாயத்துக்கு மாறினப்போ மகசூல் வந்து குறைய ஆரம்பிச்சுதுங்க, அதை மறுக்கலை. ஆனால் கிட்டத்தட்ட இப்போ நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறி 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. எனக்கு வந்து 4வது வருஷம்தான் பிரேக் ஈவன் கிடச்சிதுங்க. அதாவது பழைய ரசாயன விவசாயத்துக்கு ஈக்குவலாக எனக்கு அவுட்புட் கிடைப்பதற்கு 4 வருஷம் ஆச்சுங்க. இந்த 4 வருஷம் சாதாரணமான விவசாயிகளை தாக்கு பிடிக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக தான் பாலேக்கர் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்மாழ்வாரையா என்ன சொல்லுவாங்கன்னா, முழுக்க முழுக்க ரசாயன விவசாயத்துலேருந்து விடுபட்டு இதுக்கு வந்துடாதீங்க, ஒரு பாதி பகுதியை ரசாயனத்திலேருந்து இயற்கைக்கு மாற்றுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் உங்களை வருமானத்தையும் காப்பாற்றிக்கலாம், நீங்கள் ரசாயனத்திலேருந்து விடுபடுறதுக்கும் வழி இருக்கும்பாங்க. இப்போ என்னை பொறுத்த மட்டும்லையும் நான் அது மாதிரி இல்லாமல் ஒரு 2-3 வருஷங்கள் வந்து எனக்கு மகசூல் பாதிப்புகள்லாம் இருந்தது. இப்போ பழைய முறையில் எனக்கு என்ன வருமானம் கிடைச்சதோ அதே அளவுக்கு வருமானம் கிடைக்கிது. என்னுடைய ஸ்ட்ரெயின் ரொம்ப கம்மியாயிடுச்சு. பட் குவாலிட்டி வைஸ் அந்த குவாலிட்டிக்கு இந்த குவாலிட்டிக்கும் ஏணி வச்சாலும் எட்டாதுங்க. அதனுடைய தன்மையே வேறு. இந்த இளநி, இந்த தேங்காய், இதனுடைய டேஸ்ட் வந்து கொஞ்சம் சுவை தெரிஞ்சவங்களால் கண்டிப்பாக உணரவே முடியுங்க. இந்த இளநியை நாங்கள் வெட்டி கொடுத்து பார்த்தோம்னு சொன்னோம்னா என்னங்க வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்காதவங்களே பாக்கி இல்லைங்க. அதுதான் உண்மைங்க.
சரிங்க, இப்போ நீங்கள் வந்து இந்த தென்னந்தோப்புக்குள்ளே இப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பழையபடி வருமானம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் இப்போ பலா மா இந்த மரம்லாம் வச்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து உங்களுக்கு பலன் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் இல்லைங்களா?
ஆமாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு எங்களுக்கு இடையில கொஞ்சம் பப்பாளி வச்சுருக்கோங்க. பப்பாளி நாங்கள் வச்சோம்னு சொல்லுவதை விட தன்னாலே ஒரு 100 கண்டுக்கு மேலே முளைச்சிருச்சுங்க. அதுலேருந்து நிறைய பப்பாளி கிடைக்குது. அது இன்னும் கமர்ஷியல் ரீதியாக நான் வந்து பயன்படுத்தலை. அதை வந்து இயற்கை விவசாயத்துக்கே எங்களுக்கு நிறைய சர்க்கரை தேவைப்படுது, வெள்ளம் தேவைப்படுது. அதுக்கு அந்த பப்பாளி பழங்களையே நாங்கள் பயன்படுத்திக்கிட்டு வெள்ளம் வாங்குற காசை மிச்சப்படுத்திடுறோங்க. அதனால் அந்த பப்பாளியுடைய குவாலிட்டியே வித்தியாசமாக இருக்குங்க. கமர்ஷியலாக உள்ள பப்பாளிக்கும் அந்த பப்பாளிக்குமே நிச்சயமாக குவாலிட்டி டேஸ்ட் நல்ல வித்தியாசம் இருக்கும். அது கமர்ஷியலாக கொண்டு வருவதற்கான முயற்சி வந்து நான் இதுவரைக்கும் எடுக்கலை, இனிமேல் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேங்க. வாழை புதுசாக நட்டோம், அதனால் வாழையும் இப்போ தான் பலனுக்கு வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்குங்க. ஆனால் பலா பலன் கொடுக்கறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், பட் அது ரிசல்ட் வந்து நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை இருக்குங்க.
இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது இந்த முழுமையாக செயற்கை உரங்களை விட்டுட்டு இப்போ இயற்கைக்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு கமர்ஷியலாக நம்ம வந்து இந்த ஆர்கானிக்காக ப்ரொடியூஸ் பண்ண குட்ஸை விற்கிறது அப்படின்னு போனோம்னாக்கா அதுக்கான ப்ரூஃப் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? நம்ம வந்து ஆர்கானிக்காக தான் இதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லைங்களா? அதுக்கான முயற்சி கூட நீங்கள் எடுத்திருக்கீங்க இல்லைங்களா? அதை பற்றி நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்களேன்.
ஆக்சுவலாக இந்த மரம் வளர்ப்பு சங்கத்தினுடைய கூட்டத்தில் இந்த அங்கக வேளாண்மை துறையிலிருந்து அதிகாரி ஒருத்தர் வந்து பேசினார். அவர் முகமது இஸ்மாயில்னு பேர்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னால் பேசினார். அப்போ அவர் சொன்னப்போ ரொம்ப எளிமையாக இருந்தது. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, சர்டிஃபிகேஷன் வந்து ஆர்கானிக்காக உடனே கொடுக்க மாட்டோங்க, அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் சொன்னார். நான் அதுக்கான நடைமுறையில் இந்த ஆர்கானிக்காக கொஞ்ச நாள் பண்ணி பார்த்துட்டு இது தேவையானுன்னு சொல்லி இது பண்ணப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னால் மீண்டும் நான் போய் அந்த அலுவலகத்தை தொடர்பு கொண்டப்போ ரொம்ப சிம்பிளாகவே அவங்க ஒன்றுமே கஷ்டம் இல்லாமல் ஒன்று ரெண்டு சர்டிஃபிகேட்டுகள்லாம் கேட்டாங்க. அதை அந்த மண்ணை பரிசோதனை பண்ணி பார்க்க சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டு, தண்ணியை பரிசோதனை பண்ணி ஒரு சர்டிஃபிகேட்டு, அப்புறம் விஓட்டேருந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்தீங்கன்னா 500 ரூபா பணம் கட்டணும், அது கட்டலைன்னு சொன்னால் 1000 ரூபா கட்டணும்னு சொன்னாங்க. 1000 ரூபா அதுக்காக பணம் கட்டணும், மீதி வந்து அவங்க அந்த மண் இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ரிசல்ட்டு வந்து அவங்க எதிர்பார்த்தது மாதிரி இருந்ததுனால அவங்க ஒரே மாதத்தில் எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்டாங்க. ஏன்னா அவங்க சொன்ன ப்ராசஸ் மாதிரி 2-3 வருஷம் அவங்க அப்சர்வ் பண்ணலை. என்ன காரணம்னா, நான் ஏற்கனவே 5 வருஷமாக அதை நான் ஆர்கானிக்காகவே தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவங்க ஃபீல்டை வந்து பார்த்தாங்க, அவங்களுக்கு எடுத்த உடனே நம்பிக்கை கிடச்சிருச்சு, இது 100% இது ஆர்கானிக் தாங்கிறத நிதர்சனமாக அவங்க கண்ணாலே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு தன்மை கிடச்சிது. ரெக்கார்ட்ஸும் அதே மாதிரி அவைலபிளாக இருந்தது. சில ரெக்கார்ட்ஸை மட்டும் மெயின்டைன் பண்ண சொல்லிட்டு எனக்கு 1 மாதத்துலேயே அவங்க எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அந்த சர்டிஃபிகேட்டு பின்னால் இது ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வெளியில் கொண்டு வர்றப்ப இது பயன்படுமேங்கிற ஒரு நம்பிக்கையில் இதை இந்த சர்டிஃபிகேட்டை நான் வாங்கினேனுங்க. ஆர்கானிக் சர்டிஃபிகேட் வாங்குறது வந்து அவ்வளோ ஒன்றும் சிரமம் இல்லை. உண்மையிலேயே நம்ம ஆர்கானிக்காக பண்ணோம்னா சிக்கல் இல்லாமல் வாங்குவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க.
சரிங்க சார், இப்போ வந்து நல்ல ஒரு இயற்கை முறையில் பொருட்களை உற்பத்தி பண்ணுறீங்க, ஓய்வு காலத்தில் இது ஒரு சேவை மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அதே சமயம் நீங்கள் இயற்கை முறையில் தான் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கான அங்கீகாரமும் நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க. உங்களுடைய இந்த அனுபவம் நம்ம நேயர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கொடுத்த விவரங்களுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம் சார். வணக்கம்.
எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து உங்கள் வானொலி மூலமாக பேசுவதற்கு எனக்கு அனுமதி கொடுத்ததற்காக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேயர்களே, இயற்கை முறையில் தன்னுடைய தென்னந்தோப்பை எப்படியெல்லாம் பராமரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் நமக்கு சொன்னாங்க கோவை புதூர்லேருந்து வந்திருந்த தனராஜ் அவங்க. இவங்க சொன்ன விவரங்கள்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் தேடல் அப்படிங்கிறது. ஒரு அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு இந்த தென்னந்தோப்புக்குள்ளே வேறு என்ன பயிர்களை சாகுபடி செய்யலாம், இயற்கை முறையில் சாகுபடி செய்கிறதா இருந்தால் என்ன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தலாம், அத்தகைய தொழில்நுட்பங்களை தனக்கு கொடுக்கக்கூடியவங்க யார், இப்படி பல விஷயங்களை இவங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போய் தோப்புகளை பார்வையிட்டு வந்தேன் அப்படின்னு கூட அவங்க சொன்னாங்க இல்லைங்களா. தன்னுடைய ஓய்வு காலத்தில் உபயோகமாக ஏதாவது செய்யலாம் அப்படின்னு நினச்ச இவங்க இந்த அளவுக்கு இவங்க விவரங்கள் சேகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது விவசாயத்தையே தொழிலாக செய்யக்கூடியவங்களுக்கும் இளைஞர்களுக்கும் நல்லதொரு தூண்டுகோலாக அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில் சொல்லப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருந்தது, இது போன்ற அனுபவங்கள் உங்ககிட்ட இருக்கா, இதையெல்லாம் நீங்கள் நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்கலாம். அதற்காக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0422-2-4-1-0-5-5. உங்களுடைய கருத்துக்களை மின்னஞ்சல் மூலமாகவும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி dee@tnau.ac.in, மற்றும் ஒரு முகவரி crstnau107.4@gmail.com. நிகழ்ச்சிகளை கேளுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கோங்க.